பண்பலை 107.4 விவசாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ட்டு. இப்போ எந்த நோய் வந்தாலும் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அந்த நோய்க்காக நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு, இன்னொன்று அந்த நோய் வந்த காலங்கள் நம்முடைய வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாமல் வருமான இழப்பு. இது ரெண்டே சேர்த்தான் நம்ம சொல்லலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் வந்த போது நம்ம ஏற்படைய பாதிப்புகள் நிறைய வருதுன்றது இப்போ நமக்கு தெரியுது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சர்க்கரை நோய் விழிப்புணர்வு வாரம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சர்க்கரை நோய் ஏன் வருது, எப்படி அதை தவிர்க்கலாம், வந்த பிறகு என்ன நம்ம வந்து வழிமுறையில் வந்து பின்பற்றி அதை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வேண்டும் அப்படின்ற தகவல் பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக வேளாண் பல்கலைக்கழக மருத்துவ அதிகாரி டாக்டர் அருள்மொழி வந்து நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம்மா.
வணக்கங்க ஐயா.
அவங்க கிட்ட வந்து இப்போ நம்ம சர்க்கரை நோயை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் முதல்ல சர்க்கரை நோய்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ உலக நாடுகள் அனைத்துக்கும் இந்தியா தான் சர்க்கரை நோயாளிகள் அதிகம் உள்ள நாடு என்ற கருத்து உள்ளது. 2020 33 மில்லியன்கள் சர்க்கரை நோயாளிகள் உள்ள நாடு 2025 57 மில்லியன்களாக உயரப்போகிறது என்று கணக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இது சர்க்கரை நோயிற்கு முதலிடம் இந்தியா வகிப்பது நமக்கு வருத்தமளிக்கக்கூடிய செய்தி. ஆனால் இந்த நோயினால் வருத்தமதி, இது எதனால் என்பது அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். பரம்பரை ஒரு காரணமாக இருந்தால் கூட அது மட்டும் காரணம் என்று சொல்லிவிட இயலாது. மாறிவரும் வாழ்க்கை முறை, உணவு பழக்கங்கள், அதிகமான மன அழுத்தம், டென்ஷன் நிறைந்த வாழ்க்கைதான் இவற்றிற்கு முக்கிய காரணமாகும். சர்க்கரை நோய் என்றால் என்ன என்று கேட்டிருந்தீர்கள். வயிற்றில் உள்ள கணையம் என்ற உறுப்பு இன்சுலின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. அந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் தான் நம் உடலில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. இது இன்சுலின் சுரப்பு குறைவு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது இன்சுலின் செயல்பாடு திறன் அதில் மாறுபாடு ஏற்பட்டிருந்தாலோ உடலில் சர்க்கரை அதிகமாக காணப்படுகிறது.
இப்போ சர்க்கரைன்னு என்னன்னு சொன்னீங்கம்மா, இப்போ சர்க்கரை நோய்க்கு உண்டான அறிகுறிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இதற்கு முதலில் அதிக பசி, அதிக தாகம், அதிக சிறுநீர் கழித்தல், உடல் எடை குறைதல், அது தவிர கண் பார்வை மங்குதல், உடல் சோர்வு, பிறப்புறுப்பில் அரிப்பு, புண்கள் போன்றவை காரணங்களாக கருதப்படுகிறது. ஆனால் சில சமயங்களில் அறிகுறிகள் ஏதும் இல்லாமலேயே சர்க்கரை நோய் வர வாய்ப்புள்ளது.
இப்போ சர்க்கரை நோய் பார்த்தோம்னா முன்னெல்லாம் ஒரு 70 வயசுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 70 வயசில் வரக்கூடிய நோய் வந்து ஒரு 50 வயதில் வந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா 20 வயசுலேயும் வந்து இளைஞர்களுக்கும் வருது. பிறக்கிற குழந்தைகளே கூட சர்க்கரையோடு பிறக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சர்க்கரை நோயில் வந்து எத்தனை வகைகள் இருக்குன்னு சொல்லுங்களேன்.
குறிப்பாக 2 வகைகள் முதன்மையாக பாகுபடுத்தி சொல்ல இயலும். டைப் 1, டைப் 2. டைப் 1 என்பது சிறு வயதினருக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய். இதில் அந்த கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் முற்றிலுமாக பழுதுபட்டிருந்ததால் டைப் 1 சர்க்கரை நோய் காணப்படுகிறது சிறு வயதினருக்கு. அடுத்தபடியாக டைப் 2 சர்க்கரை நோய் நடுத்தர வயதினருக்கு. நீங்கள் சொல்வது போல் முன்பெல்லாம் 60-70 வயதினருக்கு வந்திருந்து தற்பொழுது 25-30 வயதிலே கூட இந்த நோய் காணப்படுகிறது. இது தவிர கருவுற்ற காலங்களில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் என்று கூறுவார்கள், கர்ப்பிணிகளுக்கும் சர்க்கரை நோய் வருகின்ற வாய்ப்பு தற்பொழுது கூடுதலாக உள்ளது.
இப்போ சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு என்ன விதமான மாறுபாடுகள் வந்து உடலில் ஏற்படும்?
சர்க்கரை நோய் முதலில் மயக்கம், முன்பு கூறப்பட்ட அறிகுறிகள் வரும். அது தவிர சர்க்கரையை உடனே பார்த்து அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாவிட்டால் கண் பார்வை கோளாறு, இருதயத்தில் இரத்தநாளங்கள், இருதய செயலிழப்பு, சிறுநீரகம் செயலிழப்பு, இரத்தநாளங்களில் அடைப்பு போன்ற கால் எரிச்சல், மதமதுப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றும்.
இப்போ நாள்பட்ட சர்க்கரை நோய் இருக்கும்போது என்னென்ன உறுப்புகளாக நம்ம உடலில் வந்து பாதிக்கப்படும்?
சர்க்கரை நோயாளிகள் அதிக 10-15 ஆண்டுகள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் உறுப்புகள் பாதிப்பது பிற்க 15 அதுவும் 10-20 வருடங்கள் தாண்டிதான் உறுப்புகள் பாதிக்கும். சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இல்லாத சமயத்தில்தான் கண், இதயம், சிறுநீரகம், இரத்த குழாய்கள், காலினுடைய இரத்த நாளங்கள், நரம்பு மண்டலம் ஆகியவை பாதிக்க வாய்ப்புள்ளது.
இப்போ நாள்பட்ட சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையினால கண்கள் பாதிக்கப்படும் சொல்றீங்க, இருதயம் பாதிக்கப்படும் சொல்றீங்க, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் சொல்றீங்க, சிறுநீரகம், கால் பாதங்கள் கூட பாதிக்கப்படும்றீங்க. இப்போ எந்த வகையில் கண்கள் பாதிக்கப்படுது, அந்த கண்கள் பாதிப்பை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழி இருக்கா?
கண்ணை பொறுத்தவரை ஆரம்பல் அதற்கு பாதிப்பு அடையாமல் இருக்கும் பொழுது பொருட்டு தான் 2 ஆண்டுகளுக்கு அல்லது வருடம் ஒரு முறை கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஆரம்ப நிலையிலே பாதிப்பு தொடங்கும் போதே பரிசோதனை செய்து கொண்டு விட்டால் லேசர் என்ற ட்ரீட்மெண்ட் மூலம் சரி செய்து கொள்ளலாம். கண்டுகொண்டாமல் விட்டுவிட்டால், ஒன்ஸ் விழித்திரை பாதிக்கப்பட்டு விட்டால் சரி செய்வது சிரமமான காரியம்.
இப்போ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்றாங்க, அதுதான் நம்ம நீங்க சொல்றது கண்ணு
பார்வை இழப்பு முற்றிலுமாக வந்துவிடும்.
அதாவது கண்ணை சரியா கவனிக்காம விட்டோம்னா கண் பார்வையே இழக்க நேரிடும் சொல்றீங்க. இருதயம் எந்த வகையில பாதிக்கப்படும்?
இருதய சர்க்கரையின் அளவு கூட கூட இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும். இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு சத்தும் சேர வாய்ப்பு உள்ளது. அதிக அளவு சர்க்கரை சரியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு அந்த கொழுப்பு சத்தாலது ரத்த இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களை பாதிக்கும் பொழுது கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக் போன்றவை வர வாய்ப்பு.
இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா, இப்ப சர்க்கரை வந்தவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா என்ன?
சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த கொதிப்பு 20%க்கு மேல் விழுக்காடு அதிகமாக வர வாய்ப்புள்ளது. நார்மல் சர்க்கரை இல்லாதவர்களுக்கு வரும் வாய்ப்பை விட சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவு வாய்ப்புள்ளது.
இப்போ இதயத்தையும் பாதிக்க
சிறுநீரக செயல் இழப்பும் 5.56% விழுக்காடு நார்மல் பர்சன்ஸை விட பாதிக்க வாய்ப்புள்ளது.
இப்போ சிறுநீரகம் சொல்றீங்க, சிறுநீரகம் வந்து எந்த வகையால பாதிக்கப்படும் சர்க்கரை நோயினால, அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ண முடியும்?
பொதுவாக சிறுநீரில் வந்து புரதச்சத்து வெளியேறுவதில்லை. சர்க்கரை நோய் பாதிக்கப்படுபவர்களுக்கு புரதச்சத்து சிறுநீரில் சிறிது சிறிதாக வெளியேறும் பொழுது சிறுநீரகம் அதனுடைய செயல்தன்மை இழந்து விடுகிறது. நாள்பட்ட ஒழுக்கு வந்து முக்கியமான பாகங்களை பாதிப்பதால் செயல்திறன் குறைகிறது.
இப்போ வந்து சாதாரணமாக உள்ளவங்களுக்கு வந்து சிறுநீரில் வந்து சர்க்கரை வெளியே வர்றதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறுநீரோட சர்க்கரை வெளியே வர்றதுன்னு சொல்கிறாங்க, ஏன் அந்த காரணம் என்ன காரணத்தினால வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரோட ஏன் வெளியில் வரணும் சர்க்கரை?
சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடு இல்லாத பொழுது அந்த இரத்த நாளங்களில் ஏற்படும் மாற்றங்களினால் வருது.
ஓகே, சிறுநீரகம் வந்து சாதாரணமாக உள்ளவங்களுக்கு அந்த சர்க்கரையை வந்து உறிஞ்சி வெளியே அனுப்புறதில்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வருது.
அளவுக்கு அதிகமாக புரோட்டீன் சாப்பிடுபவர்களுக்கும் அளவுக்கு அதிகமாக.
அப்போ நீங்க சர்க்கரை
அதிகமாக இறைச்சி இந்த புரதச்சத்துக்கள் அதிகம் உள்ள நார்மலாக சாப்பிடக்கூடிய அளவை விட அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது வர வாய்ப்பு இருக்கு.
இப்போ சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்க, இப்போ நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படுதுன்றாங்க. நரம்பு மண்டலம் வந்து எந்த வகையில் பாதிக்கப்படுது, பாதிக்கப்படாமல் எப்படி நம்ம வந்து தவிர்க்க முடியும்?
சர்க்கரை அளவு கூடும் பொழுது நரம்புகள் மண்டலத்தை சுற்றி ஒரு கொழுப்பு போன்ற ஒரு படிவம் அதனில் உறைந்து காணப்படுகிறது. சர்க்கரை அதிகமாக அதிகமாக அதன் செயல் திறன்பாடு குறைகிறது. நார்மலாக வந்து தொடும் உணர்வு, எரிச்சல், வலி இவைகள் நார்மலாக சர்க்கரை பாதிப்பவர்களுக்கு சரியாக தெரியும். ஆனால் சர்க்கரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தொடும் உணர்வு, எரிச்ச வலி முதலிய இது தெரியாததுனால அவங்களுக்கு ஒரு காலில் வந்து பஞ்சு மேலே நடக்கிற போகிற உணர்வு, மதமதப்பு அந்த மாதிரி எரிச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும்.
அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால தான் காலும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லாமல் நமக்கு.
ஆமாங்க சார்.
இப்போ இந்த கால் வந்து பாதிக்கப்படும் போது அங்கே புண்ணெல்லாம் ஆயிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காலில் பாதிப்பை வந்து எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? அது சிறுநீரக பாதிப்பு வந்தாச்சு, நீங்க வந்து அந்த பாதிப்புலேருந்து நமக்கு ஆள் அதிகமாக வந்து அடிபடாம எப்படி பாதுகாக்க முடியும்?
இப்போ நான் முன்பே சொன்னது போல கால் மதமதப்பு வலியறியும் திறன் குறைவாக இருப்பதனால ஒரு வெறுங்காலில் நடக்கும்போது ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. புண்ணு நார்மலாக இருக்கவங்களுக்கு புண்ணு ஏற்பட்டால் வலிக்கும், உடனே டாக்டரை பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வலி தெரியாததுனால அவங்க உடன் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதனால அவங்க வந்து விட்டுறாங்க. 2-3 நாள் கழித்து பார்த்தாவே அந்த புண்ணு வந்து சீல், கிருமி தொற்று, வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமி தொற்று அதிகமாகி சீல் பிடிக்க வாய்ப்பு உள்ளது. இதை எப்படி தவிர்க்கணும்னா நம்ம எவ்வளவு முகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல சர்க்கரை நோயாளிகள் கால்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குளிக்கும் போதே காலுக்குன்னு தனியாக சோப் போட்டு நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு கால்களை இரு நேரமும் பராமரிக்க வேண்டும். சில பேர்த்துக்கு காலை தெரியாது கால் என்ன நடக்குதுன்னு. சர்க்கரை நோயாளிகள் தினமும் முகத்தை கண்ணாடியில பார்க்கறது போல உள்ளங்கால் உள்ளங்கால் ஏதாவது புண்ணு புதுசா தோன்றி இருக்கான்னு பார்த்து அது வருமுன்னு காக்கிறது ரொம்ப நல்லது.
இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு காலில் புண்ணு ஏற்பட்டா கூட அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடுது. ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு ஏற்பட்டதுன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆறுறது இல்லை. என்ன வித்தியாசம்?
கால் ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் குறைவான பகுதி கால். நார்மலா இருக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இது பண்ணும் போது அது புண் சீக்கிரம் ஆயிருது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த ஓட்டத்திலேயே ப்ராப்ளம் இருக்குது, ரத்த ஓட்டம் சரியான இல்லாதனால அந்த ரத்த ஓட்டம் அந்த புண் உள்ள தேக்கி சரியாக சென்றடையாதனாலையும் இதாகும். சர்க்கரை ஏற்ற இறக்கம் அதிகமாகும் போது அந்த புண் நீண்ட நாளாக ஆறாந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் உடனே உரிய மருத்துவம் செய்தாலோ அதுக்குண்டான டாக்டர் சர்ஜன்ட்ட பார்த்தோ சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். உடனடியாக நல்ல ஸ்ட்ராங் மெடிசன்ஸ் போட்டு சரியாக்கிக்கலாம், தப்பில்லை.
இப்போ பொதுவாக சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை சர்க்கரையினுடைய அளவு வந்து டெஸ்ட் பண்ணணும், சாப்பிட்டு 1.5 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ கழிச்சு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சாப்பிட முன்னாடி டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன அளவு இருக்கணும், சாப்பிட்ட பிறகு என்ன அளவு இருக்கும், அது நார்மல் லெவல் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
நார்மலாக வந்து ஒரு 100 மில்லிகிராம்க்கு முன்னாடி இருக்கணும், சாப்பிடும் முன்பு, சாப்பிட்ட பின்பு 100-150 என்று கணக்கில் வைத்துக் கொள்ளலாம்.
இப்போ சர்க்கரை அளவு வந்து டெஸ்ட் பண்ணணும்
வயதானவர்களுக்கும் வயது அதிகமானவர்களுக்கும் இந்த முறை மாறுபடலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதே போல இருக்காது, சற்று அளவு மாறுபடலாம்.
இப்ப அவங்களுக்கு இந்த அளவு கூட இருந்தாலும்
கவலை இல்ல, இப்ப 100-120 இருந்தா தவறில்லை, அதே 150-160 இருந்தா பார்த்துக்கொள்ள வேண்டியது.
ஆனா அதே போல சாப்பிட்ட பிறகு பார்க்கிறது
160-180 வரைக்கும் வயதானவர்களுக்கு இருக்கலாம், அது தவறில்லை. ஏஜிங்னால வரது
சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அந்த வேறுபாடு இருக்கலாம், வயதும் காரணமா இருக்கலாம். வயது குறைவா உள்ளவங்களுக்கு அந்த 100க்கு உள்ள இருக்கணும், கொஞ்சம் வயது ஆனவங்களுக்கு ஒரு 10-20 பாயிண்ட் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஒவ்வொரு இப்போ சர்க்கரை அளவு பார்க்கணும், நீங்கள் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும், என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு? இப்போ
முன்பெல்லாம் வந்து சிறுநீரில் பார்க்குற டெஸ்டையே வச்சு சர்க்கரை உண்டு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போது அந்த முறை இல்லை. ரத்தத்தில் உள்ள அளவு பொறுத்து தான் நம்ம சர்க்கரை உண்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள டெஸ்ட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 100க்கு இருக்கலாம், சர்க்கரை நோயாளிகளுக்கு 120 வரைக்கும் இருக்கலாம். நார்மல் இண்டிவிஜுவலுக்கு சாப்பிட்ட பிறகு 150க்குள்ளே இருக்கணும், சர்க்கரை நோயாளிகளுக்கு 160 வரைக்கும் இருந்தால் கட்டுப்பாடு உள்ளதுன்னு அர்த்தம். இது ஒன்று. அடுத்ததாக 3 மாதத்திற்கு 1 முறை கண்டுபிடி சர்க்கரை அளவு எப்படி உள்ளது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு HB1AC என்ற இந்த பரிசோதனை அது மிகவும் அவசியம். அதை டெஸ்ட் பண்ணும்போது 3 மாதத்தில் நம்ம சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
இல்லை 3 மாதத்துக்கும் அந்த சர்க்கரை அளவு எப்படி இருந்ததுங்கிறது இந்த டெஸ்ட் சொல்லணும்.
கண்டிப்பாக அதை வச்சு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் மாறுபடும். இப்போ ஒரு நாள் முத நாள் சாப்பிடாமே இருந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா காலையில் சாப்பிடும் முன்பு உள்ளது குறைவாக தான் இருக்கும். அதனால் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு HB1AC வந்து முக்கியமான ஒன்று. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு HB1AC 6% விட கம்மியாக தான் இருக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு 6-7 வரை இருந்தால் நல்ல கண்ட்ரோலில் உள்ளது என்று அர்த்தம்.
இப்போ இந்த HB1AC சொல்கிறீங்க, இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒருக்க சர்க்கரை நோய் வந்தவங்க எவ்வளோ நாள் ஒருக்க இந்த டெஸ்ட் பண்ணிட்டா நல்லது?
3 மாதத்திற்கு 1 முறை பண்ணா நல்லதுதான்.
3 மாதத்துக்கு ஒருக்க
டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் இருக்கலாம்.
நீங்க அந்த நம்ம இந்த உணவுக்கு முன்னாடி பின்னாடினு இப்போ லேப்ல எல்லாம் போய் பண்றதை விட இதையும் சேர்த்து பண்றது நீங்க நல்லது. இப்போ உணவு பழக்கம் தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்ற நோய் வந்த பிறகு நம்ம அதை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு என்ன உணவு எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்னு சொல்லுங்க.
சர்க்கரை நோய் வந்தவர்களே கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள்ல உணவு தான் முதல். வராதவர்களுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் தான் உணவு. ஃபர்ஸ்ட் உணவு பழக்கம், 2வது உடற்பயிற்சி, அப்புறம்தான் மருந்து மாத்திரைகள். எனவே உணவு தான் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்குமே நம்ம நாடு இந்தியா வந்து சர்க்கரை நோயின் தலைநகரமாக இருப்பதால் 25-30 வயதுக்கு உட்பட்டவர்களே கூட இனி உணவு பழக்கத்தை மாற்றியமைக்க வேண்டியது மிகவும் நல்லது. டைரக்ட் சுகர்ஸ், டைரக்டாக சுகர் மாவு சத்து அதிகமில்ல, டைரக்ட் சுகர் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சர்க்கரை நோயாளிகள் அறவே தவிர்க்கணும். அப்புறம் காலை உணவு நம்ம வந்து காலை மதியம் இரவு 3 வேளையுமே ஒரு சரிவிகித உணவை எடுத்துக்கணும். ஒரே அடியாக மாவு பொருட்களே சாப்பிடக்கூடாது, இடையில வந்து புரதச்சத்தும் சேர்த்துக்கணும், காய்கறிகள் பழங்கள் அனைவும் சேர்த்துக்கிறது நல்லது. இடைப்பட்ட உணவு இடைவேளை உணவுன்னு சொல்லுவோம், நம்ம 10 to 11 ஒரு டீ சாப்பிடுவோம், அந்த நேரத்தில் பொரிச்சது பப்ஸ் அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு அந்த 2 பிஸ்கட்ஸு இல்லாட்டி கொஞ்சம் சுண்டல் அந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்கும்போது சர்க்கரை நோய் வருவதை தவிர்க்கலாம், வந்தவங்களுக்கும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம்.
உணவே மறந்துன்னு
சொல்லவே மறந்துறது கண்டிப்பான உண்மை.
இப்போ என்ன வகையான உடற்பயிற்சி வந்து இந்த ரத்தத்துள்ள சர்க்கரையை வந்து அதிகமாக வந்து நீங்கள் செலவழிக்க வழி பண்ணுது நமக்கு?
இளம் வயதினர்களுக்கு ஏரோபிக் எக்ஸசைசஸ், ஓடியாடி விளையாடுற எக்ஸசைசஸ் எல்லாம் செய்யலாம். ஜாகிங், டென்னிஸ் அந்த மாதிரி செய்யலாம். அது செய்ய முடியாதவர்களுக்கு அனைவருக்கும் ஏற்றது நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தினமும் 20 முதல் 30 நிமிடங்கள் கண்டிப்பாக செய்து வந்தால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதையும் தவிர்க்கலாம், இரத்த ஓட்டம் மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பலன் கொடுக்கும். சர்க்கரை நோய் வந்தவர்கள் கண்டிப்பாக 45 நிமிடம் உடற்பயிற்சி தவறாமல் செய்ய வேண்டும். நடைப்பயிற்சி மிகவும் முக்கியம்.
இப்போ நடைப்பயிற்சி போறவங்க இந்த ஜாகிங் எல்லாம் பண்றாங்க, ஓடுறாங்க, நம்ம ஓடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியா இருக்குமா இதுக்கு, இல்ல ஓட்டத்தை தவிர்க்கணுமா எப்படி? சர்க்கரை நோய் உள்ளவங்க,
சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஓடலாம், ஆனால் வந்து அவர் இருதய பாதிப்பு பின்விளைவுகள் பக்க விளைவுகள் வந்தவர்கள் மருத்துவரின் ஆலோசனை, இப்படி ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, பைபாஸ் எல்லாம் பண்ணினவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓடக்கூடாது. அவங்களுக்கு நடைப்பயிற்சி பாதிப்பு உறுப்புகள் பின்விளை பாதிப்பு உள்ளவர்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. நடைப்பயிற்சி சிறந்தது.
நம்ம தமிழ் மருத்துவ முறையிலேயே இப்ப சித்த வைத்தியம் எல்லாம் இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூலிகை மருந்து கூட சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மூலிகை மருந்து சாப்பிடும்போது நம்ம முழுமையா குணமடைகிறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குங்களாமா?
சிறுகுறிஞ்சா நிலைன்னு இருக்குது, இன்சுலின் நிலைன்னு மருத்துவத்தில் நம்ம மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை சரியானபடிக்கு உண்டு, அதனுடைய சர்க்கரத்தின் சர்க்கரையின் முன்னளவு அந்த இலைகளினுடைய சாப்பிட்ட பிறகு அளவு எடுத்து சரிபார்த்து அதை மேட்ச் பண்ணி பார்த்து அது ப்ரூஃப்னா தான் ஏற்றுக்க முடியும். இது வரைக்கும் அப்படி யாரும் பண்ணலை. பட் அதை பற்றி இதில் நார்மலான மருத்துவம் ஆங்கில மருத்துவம் தான் இதுக்கு உகந்தது. அதை தான் தொடர்ந்து ஏங்கிட்ட எமர்ஜென்சி கேசஸில் மூலிகை மருத்துவத்தில் ஒன்றும் உதவி பண்ண முடியாது. சர்க்கரை மூலிகை மருத்துவம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு சுகர் 400 500 போகும்போது நம்ம எமர்ஜென்சியாக பார்க்கும்போது நாம் ஆங்கில மருத்துவத்தை நாட இயலும். அதோட அடிஷ்னலாக சேர்த்துக்கலாமா ஒழிய அதுதான் தனியாக சேர்த்துக்க இயலாது.
இப்போ இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகள்ங்கிறது பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுங்களேன். சர்க்கரை நோயாளிகள்
சர்க்கரை அதிகம் சேர்க்கப்பட்டுள்ள வெல்லம், சர்க்கரை, தேன் இவைகள்லாம் டைரக்ட் ஸ்வீட்ஸில், டைரக்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே தவிர்க்கலாம். பழங்களில் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்கள் மட்டும் சொல்கிறேன், கொய்யா, ஆப்பிள், சர்க்கரை கண்ட்ரோலில் உள்ளவர்கள் சாப்பிடலாம் ஒரு பாதி ஆப்பிள், ஆரஞ்சு, தர்பூசணி, பப்பாளி இவைகள் சாப்பிடலாம். மற்ற முக்கணிகளையும் தவிர்க்கணும். மாப்பழவாழையெல்லாம் கண்டிப்பாக சப்போட்டா, அதெல்லாம் சர்க்கரை அதிகம் உள்ளது, அதெல்லாம் தவிர்க்கணும். இந்த இந்த பழங்களை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சேர்த்துக்க வேண்டிய உணவுகளில் இப்போ காலை உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 இட்லி தான் சாப்பிட்லாம். அதற்கு மேலே இட்லியும் 40-45 கிராம் எடை உள்ளதாக தான் இருக்கணும். இட்லின்னு 2 இட்லிக்கு உண்டான சைஸை வந்து ஒரு இட்லியை வச்சாலும் அதை சொல்ல முடியாது. அது தவிர கொஞ்சம் சுண்டல், காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். 3 வேளையும் 1/4 கிலோவுக்கு குறையாத காய்கறிகள் சாப்பிடணும். காய்கறிகள்னு எடுத்துக்கொண்டோம்னா நம்ம வந்து நாட்டுக்காய் எல்லாமே சாப்பிட்லாம். பீக்கங்காய், சொரக்காய், அவரக்காய், புடலங்காய் இந்த மாதிரி நாட்டு காய்களினுடைய கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கு, அதனால எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூசணி இந்த மாதிரி, பீட்ரூட், கேரட்லாம் அளவாக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் தவிர்க்கலாம்.
இப்போ வந்தோம்மா சர்க்கரை நோய் வந்து பரம்பரையாக வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தாய் தந்தையருக்கு இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க. இப்போது பேரண்ட்ஸும் இருந்துருச்சு, இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த வயசுலையும் வர்றதுக்கு உண்டான ஒரு ஆபத்து இருக்கு. இப்போ இந்த மாதிரி வராம இவங்க இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கலாம், எப்படி தவிர்க்க முடியும்? ஏன்னா தாயத்தந்திரைக்கு இருந்தா வரும்னு சொல்றோம், இருக்குது, இவங்க எப்படி தவிர்த்துக்க முடியும், அதுக்கு வழிமுறைகள் சொல்லுங்க.
வராமல் தடுப்பதற்கு தான் உணவு முறை, உடற்பயிற்சி இது கடைக்கொண்டிருந்தாலே வந்து பெரும்பான்மைய வராத தவிர்க்கலாம். அல்லது வரும் காலத்தை இப்ப 40 வயசுல வரணுங்கிறது 60-70 வயசில் வர தள்ளி போடலாம்.
தவிர்க்க முடியறதுக்கு
கட்டாயம் வரணும்ன்ற அவசியம் இல்லை. 6:1 வருது கண்டிப்பா. 6 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6 பேர்த்துக்கும் வரதில்லை, ஏதோ 1-2 பேர்த்துக்கு வருது. ஆனா உடன் பிறந்தவர்களுக்கு வந்து உடல் எடை அதிகமாக, உடல் எடை முக்கியமான ஒன்று. உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைச்சு உணவு பழக்கத்தை இது பண்ணி கரெக்டான எக்ஸசைஸ் செய்தாங்களா அவங்களுக்கு வருவதை தவிர்த்தே இடலாம்.
இப்போ உணவு பழக்கத்தை வந்து மாற்றணும்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்றைக்கு வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் மட்டும் சாப்பிடுவாங்க, அந்த வேலைக்கு அளவாக சாப்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் வந்து போச்சு. இப்போ சீட்டில் உட்காந்துக்கிட்டு பர்கர் சாப்பிட்டு பிஸா சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்குற மாதிரி ஒரு காலம் வந்து போச்சு. அப்போ எப்படி உணவு பழக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது?
இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இப்போ ஒரு பர்கருடைய கேலரி 500 கேலரி கொடுக்குது. அதே நம்ம வந்து ஒரு ஃப்ரூட், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா 90 கேலரி தான் கொடுக்கும். அந்த 500 கேலரியை சாப்பிட்ற தப்பில்லை, அதை அவன் வந்து எந்த அளவுக்கு உழைத்து உடல் உழைப்பினால பேர்ன் பண்ணுறான்றது தான் கேள்வி. ஒரு பிளேட் ஃபுல் பிளேட் பிரியாணி வந்து 2000 கேலரி கொடுக்குது. அந்த 2000 கேலரியை நீங்கள் வந்து பேர்ன் பண்ணுன்னா 40 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு மக்களிடையே இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து உணவு பழக்கத்துல கட்டுப்பாட வச்சுக்குவாங்க.
மருந்து மாத்திரைகளை விட உணவு தான் முக்கியம்.
உணவு தான் முக்கியம்.
திரும்ப நம்ம சொல்லலாம், உணவு தான் மருந்துன்னு சொல்லலாம்.
உடற்பயிற்சி அதுக்கப்புறம் தான் மருந்து.
சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நான் வடக்கம் தான் வந்துறீங்க இப்ப
இல்லீங்களா? கண்டிப்பா.
நேயர்களே, இது வரைக்கும் சர்க்கரை நோய்னா என்ன, என்ன அறிகுறிகள் என்ன, அதுக்கு சர்க்கரை நோய் வந்ததுன்னா என்ன விளைவுகள் வரும், என்னென்ன உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும், சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய மருத்துவ அதிகாரி வந்து விளக்கமாக சொன்னாங்க. நேயர்கள் சார்பில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். வணக்கம்மா.
நன்றி ஐயா. இந்த 107.4 அலைவரிசை வானொலி நிலையத்திற்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.